الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் அவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஆக்கியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது இன்று நேற்று வந்த மார்க்கம் அல்ல, அல்லது சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வந்த மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கம் உலகத்தை அல்லாஹ் படைத்து இங்குள்ள அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடிந்ததற்கு பின்னால் முதலாவது மனிதனை உலகத்துக்கு அனுப்பும் பொழுது அவருடன் சேர்த்து அனுப்பிய மார்க்கம். இந்த மார்க்கத்திலே மனிதர்களுடைய எந்த தலையீடும் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் ஒவ்வொரு சிறிய பெரிய படைப்புகளையும் படைத்தவன் மனிதனுக்கென்று வைத்திருக்கிற சில ஒழுங்குகளை அவன் ஒரு மார்க்கமாக ஆக்கி காலங்களுக்கு ஏற்ப சின்ன சின்ன வித்தியாசங்களை ஏற்படுத்தி நபிமார்கள் மூலமாகவும் வேதங்கள் மூலமாகவும் அவற்றை மனிதர்களுக்கு கொடுத்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே ஒருவன் வெற்றி அடைவதற்கு இந்த ஒரு வழியை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. யாராவது ஒருவர் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறொரு மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக ஆக்கி அதன்படி நான் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு சென்றால் கலை என்பதனை அது ஒரு பொழுதும் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆசிரத்திலே அவர் நஷ்டவாதியாக போவார். இது அல்லாவுடைய தீர்மானம், அல்லாவுடைய முடிவு. அல்லாவுடைய முடிவில் அவனுக்கு மாற்றம் கிடையாது. கண்ணியமானவர்கள், நாங்கள் அல்லாவிடத்திலே இதை பற்றி எதுவும் கேட்காமலே இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அவன் தந்திருக்கிறான் என்றால் இது நமக்கு அவன் செய்திருக்கிற மிக பெரும் அருளாக உபகாரமாக இருக்கிறது. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரும் சொத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இந்த வழியில் நிரந்தரமான வெற்றியை அடையலாமோ அந்த வழியை நாம் கேட்காமலேயே நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களை விட மிக பெரும் ஒரு செல்வம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த அடிப்படையிலே வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கண்ணியமானவர்கள், ஒரு மனிதன் சரியான வழியிலே செல்லும் பொழுது உலகத்துடைய ஒரு வளமை இருக்கிறது. ஒரு மனிதன் சரியான வழியிலே செல்லும் பொழுது அவனுக்கு பலவிதமான சோதனைகள் வரும், பல பிரச்சனைகளுக்கு அவன் முகம் கொடுக்க வேண்டி வரும். இஸ்லாம் என்பது அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எல்லா காலத்திலும் அல்லாஹ்வுக்கான சில சோதனைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறான். அது அவன் எப்படி நடந்து கொள்கிறான், யார் உண்மையானவன் என்பதை பார்ப்பதற்காக எல்லா காலங்களிலும் அல்லாஹ் சோதனைகளை வைத்திருக்கிறான்,
زلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله
صحابة أكبر قطم برقر لديه قدميان سودنيكل قدميان قطم أور جلال سامكي قدرت مريان أور جل الله ولي أوزنكي يجب أنك تقولي رسراتي ஏன் இவ்வளவு நாங்கள் துஆ கேட்டும் அல்லாஹ்வுடைய உதவி ஏன் இன்னும் வரவில்லை என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்திலே அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அவர்களுக்கு உண்மையை விளங்க வைப்பதற்காக அல்லாஹ் இறக்கிய ஆயத் சூரா பக்கராவில் இருக்கிறது. நபியே, உங்களுக்கு முன்னால இருந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்திலே நடந்தவர்கள் அவர்கள் சோதனைகளால் குலுக்கி எடுக்கப்பட்டார்கள். எவ்வளவு சோதனை அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எவ்வளவு பிந்தியது. ஹத்தா யகூல ரசூலு வல்லதீனா ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அந்த காலத்தில் இருந்த நபியும் அந்த காலத்தில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடன் கூட கூட இருந்த முஸ்லிம்களும் அவர்கள் வாயால் சொல்கிறார்கள் மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எவ்வளவு பிந்துகிறது, எப்பொழுதுதான் வரப்போகிறதோ என்று அவர்கள் நினைக்கிற அளவுக்கு அவர்கள் பேசிக் கொள்கிற அளவுக்கு நாங்கள் அவர்களை சோதித்தோம், அவர்களுடைய சோதனையின் காலத்தை நீடித்தோம். சமூகத்துக்கு சோதனை வருவது அல்லது ஒரு தனிநபருக்கு அவருடைய வாழ்க்கையிலே அவர் நலவிலே இருக்கும் பொழுது சோதனைகள் பிரச்சனைகள் வருகிறது என்பது அவர் தவறில இருக்கிறார் பாக்கில இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் அல்ல. ஹக்கில இருக்கும் பொழுது சோதனைகள் வரும். ஒரு சஹாபி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் உங்களையும் நேசிக்கிறேன். அபு சீர் மாட்ட போல் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ சொல்வதை நன்றாக யோசித்து சொல். உண்மையிலே அப்படித்தானா? அவர் சொல்கிறார், யோசித்துத்தான் நான் சொல்கிறேன், அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் உள்ளத்தால் நேசிக்கிறேன். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியாக இருந்தால் மேற்கு நிலத்தில் இருந்து மலைக்கு மேலே இருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீர் வேகமாக வருவதை போல உன்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும், அந்த சோதனைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு நீ தயாராக இருந்து கொள். கண்ணியமானவர்களே, முழு தீன் அல்ல, தீனுடைய ஒரு பகுதியை ஒருவர் சரியாக செய்யும் பொழுது கூட அவனுக்கு பலவிதமான சோதனைகள் வரும். ஏன் அந்த சோதனை என்றால், இந்த தீனை பின்பற்றி நாம் அடைய இருக்கிற இன்பங்கள், இந்த தீனை பின்பற்றியதால் நமக்கு கிடைக்க இருக்கிற சுகம், அந்த சுவர்க்கம், அது ஒரு நாள் இரண்டு நாள் அல்லது ஒரு வருடம் ஒரு ஆயிரம் வருடத்துக்குரியதல்ல, அது நிரந்தரமானது. 100 கோடி வருஷங்கள் முடிந்தாலும் அல்லது 1 கோடி வருஷங்கள் முடிந்தாலும் அந்த வாழ்க்கையும் அந்த சுகங்களும் முடிய போவதில்லை. அப்படிப்பட்ட சுகத்தை அடைவதற்காக நாம் இந்த வீணை பின்பற்றுகிறோம் என்றால் சோதனை வரமாட்டானா? நிச்சயமாக சோதிக்கப்படுவார்கள் மனிதர்கள் இந்த குறுகிய சின்ன வாழ்க்கையிலே. வரநபுலுவன்லகும் பிஷை மினல் கௌஃபி வல் ஜூஉ வ நஃப்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ தமரத் வ பஷிரிஸ் ஸாபிரீன். இந்த உண்மையை பல இடங்களிலே சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி சொல்கிறார், உறுதியாக நாங்கள் உங்களை சோதிப்போம். சில பொழுது பயத்தை கொண்டு சோதிப்போம். சில காரியங்கள் நிகழ்வு உலகத்திலே நடக்கும், அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது எல்லாம் உங்களுக்குள்ளே பயம் உண்டாகும். இப்படிப்பட்டவைகளை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். இன்னும் சில பொழுது பஞ்சத்தை ஏற்படுத்தி, பட்சினியை ஏற்படுத்தி, பொருளாதார கஷ்டங்களை ஏற்படுத்தி நாங்கள் உங்களை சோதிப்போம். சில பொழுது நாங்கள் உங்களுடைய செல்வத்திலே குறைவை ஏற்படுத்தி உங்களை சோதிப்போம். சில பொழுது உங்களுடைய ஆட்களிலே மரணத்தை ஏற்படுத்தி உங்களை சோதிப்போம். இப்படியாக பல தோற்றங்களிலே நாங்கள் உங்களை சோதிப்போம். இந்த சோதனைகளின் பொழுதெல்லாம் யார் பொறுமையாக இருந்து கொள்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு நீங்கள் நல்ல செய்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பல இடங்களில் அல்லாஹ் தஆலா இதை இந்த உண்மையை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். சோதனைகள் பிரச்சனைகள் என்பது வருவது நமக்கு நம்முடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற தவறுகளை நமக்கு சுட்டி காட்டி அதை திருத்திக் கொள்வதற்காகவும் இந்த சோதனைகள் சில பொழுது தனிநபர்களுடைய வாழ்க்கையிலே வரலாம். தனக்கு தன்னுடைய மனைவிக்கு பிரச்சனை சோதனைகள் வரலாம். தன்னுடைய குடும்பத்திலே குழந்தைகளுக்கு சோதனை நோய்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருவதன் மூலம் அல்லாஹ்வுல்லாஹ் சில பொழுது நம்மை சோதிக்கிறான். தாய் தகப்பனுக்கு வரக்கூடிய சோதனைகளை கொண்டு குழந்தைகள் சோதிக்கப்படுகிறார்கள். இப்படியாக பலவிதமான சோதனைகளை நாங்கள் உலகத்திலே முன்னோக்குகிறோம். அப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வருகின்றன. இன்னும் சில பொழுது வரக்கூடிய சோதனைகள் சமூக ரீதியான சோதனைகளாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக ஒரு ஊர் மக்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய சோதனை, அல்லது ஒரு பகுதியிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சோதனை, அல்லது மொத்தமாக முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய சோதனை, இப்படியாக சமூக ரீதியான சோதனைகளும் வரலாம். மக்காவுடைய காலம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் நபுவத்தை பெற்று மக்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அன்று அவர்களுக்கு ஆரம்பித்த பிரச்சனை ஹக்கிலே இருந்தால் பிரச்சனைகள் வரும். நபி அவர்களுடைய அந்த சரித்திரத்தை படித்து பாருங்கள். எந்த தினம் மக்களுக்கு இஸ்லாத்தை முன்வைத்தார்களோ அந்த தினத்திலே ஆரம்பித்த பிரச்சனை அவர்களுடைய மரணம் இறுதி நேரம் கண்ணை மூடுகிற வரைக்கும் பிரச்சனை முடியவில்லை. பிரச்சனை கட்டாயம் இருந்து கொண்டே இருக்கும். கடைசி நேரம் வபாத்தாகிற தினம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே தலையை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், ஆயிஷா இன்னி லஅஜித் அலம தஆம் அல்லதி அகல்துஹு பிஹைபர், ஹைபர்ல நான் சென்றிருந்த பொழுது எனக்கு நஞ்சு போட்டு சாப்பாடு கொடுத்தார்களே, அப்பொழுது சாப்பிட்ட சாப்பாட்டுடைய நோவு இப்பொழுது எனக்குள்ளே வருகிறது. ஹாதா அவானுன் கிதாய் அத்ஹரி, சொன்னார்கள் இப்பொழுது எனக்குள்ளே உயிர் நரம்பு அது துண்டிக்கப்படுவது எனக்கு புரிகிறது என்று சொல்கிறார்கள். நபி அவர்களும் சும்மா மௌத்தாகவில்லை. மௌத்துடைய நேரம் அவர்கள் சில வருஷங்களுக்கு முன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நஞ்சு போட்ட சாப்பாடு அதனுடைய வருத்தத்தை உணர ஆரம்பிக்கிறார்கள். சைதுனா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு வேண்டுமானால் 9 சத்தியங்கள் செய்யலாம், அல்லாஹ்வுடைய தூதர் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாகத்தான் மரணமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்று நஞ்சு கொடுக்கப்பட்டது, அதனால் தான் அந்த வலியுடன் அவர்களுக்கு மரணம் வந்தது என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு வாழ்க்கையை பூராவும் பிரச்சனை. ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து அந்த பிரச்சனை தீரும் பொழுது அடுத்த பிரச்சனை ஆரம்பம், அது முடியும் பொழுது அடுத்த பிரச்சனை ஆரம்பம். இப்படியாக வாழ்நாள் பூராவும் சோதனை. அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் சிலாபத்துடைய காலம் ஆரம்பமாகிறது. அப்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளும் சோதனைகளும் வேறு வடிவத்திலே வருகிறது. அந்த காலத்தை எடுத்து பார்த்தால் சிலாபத்துடைய காலம் முடியும் வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகள் சோதனைகளுக்கு முஸ்லிம்கள் முகம் கொடுக்கிறார்கள். அதற்கு பின்னால் உள்ள காலங்களிலும் எல்லா காலங்களிலும் சோதனைகளும் பிரச்சனைகளும் இருந்து வந்திருக்கின்றன. கண்ணியமானவர்களே, எப்படி இருந்தாலும் அல்லாஹு தஆலா சில சோதனைகளை அனுப்பி மனிதர்களுடைய நிலையை பார்க்கிறார். ஒரு சில பலவீனமானவர்கள், ஈமானிலே பலவீனமானவர்கள் சின்ன சின்ன சோதனை வந்துவிடும் பொழுது அவர்கள் மிக தூரம் பின்வாங்கி விடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய தீனுக்கும் இஸ்லாத்துக்கும் குறை சொல்லவும் குறையாக யோசிக்கவும் எண்ணவும் ஆரம்பித்து விடுகிறார்கள். சின்ன சின்ன சோதனைகள் தான், பெரும் சோதனைகள் வரவில்லை, அதற்குள்ளே அவர்கள் வீழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள். யார் ஈமானிலே பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், யாருடைய செயல்பாடுகள் உறுதிமிக்கதாக இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் வாழ்க்கையிலே சோதனைகள். மக்காவுடைய காலம் பயங்கரமான சோதனைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யலாமா, ஊரை விட்டு வெளியேற்றலாமா, இவர்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டு செல்கிறார்கள், இவர்களுடன் நாளுக்கு நாள் ஆள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு பலம் வர விடக்கூடாது, இவர்களை நாங்கள் இப்பொழுதே நாங்கள் கில்லி எறிந்துவிட வேண்டும், அதனால் ஒன்றோ இவர்களை கொலை செய்யலாம் அல்லது ஊருக்கு வெளியே அனுப்பலாம், இவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம் என்றெல்லாம் பலவிதமாக அவர்கள் யோசிக்கிறார்கள். நிராகரிக்கிறவர்கள் உங்களுக்கு எதிராக ஆலோசனைகள் செய்கிறார்கள், சதிகள் செய்கிறார்கள். உங்களை மக்காவிலே வைப்பதா அல்லது மக்காவிலிருந்து உங்களை வெளியேற்றிவிடுவதா, உங்களை கொலை செய்யலாமா என்றெல்லாம் அவர்களுக்கு இடையிலே சதி செய்கிறார்கள். ஒரு நாளைக்கு அபூ ஜஹ்லுடைய வீட்டிலே கூட்டம் நடக்கிறது, அடுத்த நாள் வலீதுடைய வீட்டிலே கூட்டம் நடக்கிறது, அடுத்த நாள் இன்னொரு தலைவருடைய வீட்டிலே கூட்டம் நடக்கிறது. மக்காவிலே இருக்கிற தலைவர்கள், மக்காவுடைய ஆட்சியை கையிலே வைத்திருக்கிறவர்கள், ஆள் பலம் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் நமக்கிடையிலே ஆலோசனைகளை வைக்கிறார்கள். பலரும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபுவத்துக்கு முன்னாலே கொடுத்திருந்த நல்ல பெயர்களை எல்லாம் பறித்து விடுகிறார்கள். சாஜித் அமீன் என்ற நல்ல பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது அந்த பெயர்களை மாற்றி மஜ்னூன், சாஹிர், காஹின், சூனியக்காரர், சாப்பிரக்காரர், பைத்தியக்காரர் என்ற செய்திகளை எல்லாம் மக்காவுக்குள்ளேயும் மக்காவுக்கு வெளியேயும் பரத்த ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சிறுபான்மையாக இருக்கிற முஸ்லிம்களுக்கு எதிராக மக்காவிலே அந்த நேரத்திலே பலசாலிகளாக இருந்த பெரும்பான்மையாக இருந்தவர்கள் இப்படிப்பட்ட பலவிதமான திட்டங்களை தீட்டுகிறார்கள், பல விதத்திலும் சதி செய்கிறார்கள். முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தீனிலே உறுதியாக இருக்கிறவர்கள், கொஞ்சமாக இருந்தாலும் அவர்கள் பேணுதல் உள்ளவர்களாக இருந்தார்கள், வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது பலவிதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு கூட்டங்களுக்கு பின்னாலும் வரக்கூடிய முடிவுகள் பயங்கரமானதாக இருக்கிறது. ஒரு கூட்டம் நடந்ததற்கு பிறகு பிலால் பயங்கரமாக சோதிக்கப்படுகிறார். அடிமையாக இருந்தவர் மிக பயங்கரமாக அடிமையாக இருக்கிறார். இவரை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று ஒரே காரணத்துக்காக வதைக்க ஆரம்பிக்கிறார்கள், பல விதத்திலும் தண்டனை கொடுக்கிறார்கள். இப்படியாக இன்னும் சில சஹாபாக்கள் பலவீனர்களாக இருந்தவர்களை பிடித்து அவர்களை வேதனை செய்யவும் அவர்களை வதைக்கவும் ஆரம்பிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருந்த காலத்திலே முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தமக்கு நம்முடைய வாழ்க்கைக்காக தம்முடைய நலவுக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, இது நம்மில் ஒவ்வொருவருக்கும் தேவை. நமக்கும் சோதனைகள் வருகின்றன, சொந்த வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமூகத்திலே இன்று பலவிதமான சோதனைகள் நமக்கு வருகின்றன. அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்ன? அல்லாஹ் மக்காவுடைய அந்த கடுமையான சோதனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருந்த காலத்திலே அவர்களுக்கு காட்டிய வழிகாட்டல் தான் சூரத்துல் முஸ்ஸம்மில் என்ற சூராவை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். மக்காவுடைய பயங்கரமான சிக்கல்கள் சோதனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சூரா இறங்குகிறது. இந்த சூராவிலே அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு, அந்த காலத்தில் இருந்த முஸ்லிம்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு பாரமான சட்டத்தை கொடுக்கிறார். அந்த சூராவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாரமான சட்டத்தை தரப்போகிறோம். அந்த என்ன சட்டம்? சூராவுடைய ஆரம்பத்திலே இருக்கிறது, யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் قم الليل إلا قليلا نصفه وانقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا نبي عليك الله تعالى சொல்கிறார், போர்வை போட்டுக் கொண்டிருக்கிறவரே எழுந்துங்கள், இரவு காலத்திலே எழுந்து நீங்கள் தூக்கத்தை குறைத்து தொழுகைக்கு நேரம் ஒதுக்குங்கள். கியாமுல் லைல் தஹஜ்ஜுதுடைய தொழுகையுடைய சட்டம் வருகிறது. உங்களுக்கு சொந்த வாழ்க்கையிலே குடும்பத்திலே பிரச்சனையா, சமூக பிரச்சனையா? இப்பொழுது உங்களுடைய கவனங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பதை தான் இந்த சூரா நமக்கு வழிகாட்டுகிறது. இரவு தூக்கம் குறைய வேண்டும், தூக்கத்திலே ஒரு பகுதி தொழுகைக்காக வேண்டி ஒதுக்கப்பட வேண்டும். இந்த சூரா இறங்கிய தினத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்பொழுது இருந்த அந்த சஹாபாக்களுக்கும் இரவு தொழுகை கட்டாயமாக ஆக்கப்படுகிறது. அனைவரும் தவறாமல் இரவிலே எழுந்து தஹஜ்ஜுதிலே தொழுது அல்லாஹ்விடத்திலே தொழவும் அளவும் ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே தங்களுக்கு உதவியை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். சூராவுடைய கடைசி பகுதி இறங்குகிற வரைக்கும் ஒரு வருடங்கள் கழிகிறது. ஒரு வருடம் வரைக்கும் கட்டாயப்படுத்தப்பட்டிருந்த இந்த தொழுகையை அவர்கள் தொழுது கொண்டு வருகிறார்கள். ஒரு வருடத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா இந்த சட்டத்திலே ஒரு தளர்வை ஏற்படுத்துகிறார். இப்பொழுது முன்பு இருந்த அந்த கட்டாயம் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி நேரத்தை உங்களுக்கு கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம் என்ற கட்டளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார். அது வரைக்கும் அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த தொழுகையில் அவர்கள் கவனம் செலுத்தி வந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா பிரச்சனையில இருக்கிறவர்களுக்கு, கஷ்டங்களில இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டங்களை முறைப்பாடு செய்வதற்கு ஒதுக்கி வைத்திருக்கிற நேரம் தான் இந்த இரவு காலம். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது, இரவின் இரு பகுதி சென்று விட்டு மூன்றாக பிரித்து இரு பகுதி சென்று விட்டால் இந்த கடைசி பகுதியில் முதலாவது வாரத்தில் இருந்து அல்லாஹ் முஸ்லிம்களை மக்களை அழைக்கிறார். என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? அவர்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து தருகிறேன். என்னிடத்திலே பாவங்கள் செய்துவிட்டு தௌபா செய்வதற்கு, இஸ்திக்ஃபார் செய்வதற்கு, பாவ மன்னிப்பு கேட்பதற்கு யாரும் இருக்கிறீர்களா? அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்கிறான். ஒவ்வொரு உலகத்திலே ஒவ்வொரு தலைவர்களும் தம்முடைய நெருக்கமானவர்களுக்கு நேரங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே என்னுடைய நெருக்கமானவர்கள், என்னுடைய கட்சிக்காரர்கள் என்னுடன் வந்து சந்திக்கலாம். அவர்கள் செல்கிறார்கள், பிரச்சனைகளை சொல்கிறார்கள், சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய நல்ல நடியார்கள் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு ஒதுக்கி வைத்திருக்கிற நேரம் தஹஜ்ஜுதுடைய நேரம். எத்தனை பேர்கள் இருக்கிறோம் அந்த நேரத்திலே எழுந்து தொழுது அல்லாஹ்விடத்திலே தேவைகளை, பிரச்சனைகளை முறைப்பாடு செய்யக்கூடியவர். உலகம் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் மாத்திரம் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுந்து தொழுகிறது அழுகிறது என்றால் அவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். அதனால்தான் சஹாபாக்களை குர்ஆன் புகழ்கிறது. ஒபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃபிரூன். இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சஹருடைய நேரத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதிலே துஆவிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை புகழ்ந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு முஃமினுடைய நூர், ஒரு முஃமினுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் தஹஜ்ஜுதுடைய தொழுகையிலே வைத்திருக்கிறார். வாழ்க்கையிலே வெளிச்சம் வேண்டுமா? உள்ளத்துக்கு வெளிச்சம் வேண்டுமா? உடலுக்கு வெளிச்சம் வேண்டுமா? வாழ்க்கையிலே அத்தனை துறைகளிலும் வெளிச்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் தஹஜ்ஜுதுடைய தொழுகையிலே. தஹஜ்ஜு தொழக்கூடியவர்களுக்கு வெளிச்சம், பிரகாசம், அல்லாஹ்வுடைய நூர் கிடைக்கிறது. ஆகவேதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுக்கு எழுந்து விட்டால் ஒரு துஆ கேட்பார்கள். اللهم اجعل في قلبي نورا وفي سمعي نورا وفي بصري نورا رنيند دعاء கேக்குறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திலே வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய பார்வையிலே வெளிச்சத்தை கொடுப்பாயாக, என்னுடைய கேள்வியிலே வெளிச்சத்தை கொடுப்பாயாக, என்னுடைய மூளையிலே வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக, وفي عظمي نورا என்னுடைய எலும்புகளிலே வெளிச்சத்தை தருவாயாக, என்னுடைய உடலிலே வெளிச்சத்தை தருவாயாக, என்னுடைய முழு உறுப்புகளிலும் வெளிச்சத்தை தருவாயாக. எனக்கு தரக்கூடிய அந்த வெளிச்சத்தை, நூரை பெரிசாக நீ தருவாயாக என்று கேட்பார்கள். இந்த துவாவை அவர்கள் கேட்பதற்கான காரணம் உலமாக்கள் சொல்கிறார்கள், தஹஜ்ஜுடைய தொழுகையிலே அல்லாஹ் ஒரு முஃமினுடைய நூரை, பிரகாசத்தை வைத்திருக்கிறான். அதனாலதான் அந்த நேரத்தில் அந்த துவாவை கேட்பார்கள். கண்ணியமானவர்களே, ஈமானிலே வெளிச்சம், கல்விலே வெளிச்சம், நம்முடைய சிந்தனைகளிலே வெளிச்சம் வேண்டுமா? அதற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் தஹஜ்ஜுடைய தொழுகை. இந்த உம்மத் தஹஜ்ஜுடைய தொழுகையை உடையவர்களாக இருந்திருக்கிற காலம் வரைக்கும் இவர்களை யாரும் நிகழ்த்தது கிடையாது. இது சரித்திரத்துடைய உண்மை. இன்றும் நம்மிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தஹஜ்ஜுடையவர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய உதவி இந்த மாட்டான். நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய உதவியும் அவருடைய அன்பும் கிடைப்பதற்குரிய மிகப்பெரும் ஒரு வழியாக அல்லாஹ் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை ஆற்றி வைத்திருக்கிறான். இது சாலிஹீன்களுடைய தொழுகை, சாலிஹீன்களுடைய தொழுகை. கண்ணியமானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஸ்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் சொல்கிறார்கள், என்னுடைய தம்பி ஒரு கனவு கண்டிருக்கிறார். தம்பி என்பது வேறு யாரும் அல்ல, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் நம்பி அந்த கனவை போய் சகோதரிடத்திலே சொல்கிறார். அந்த சகோதரி நபி அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருந்தார்கள். நபி அவர்கள் வந்த பொழுது சொல்கிறார்கள், தம்பி ஒரு கனவு கண்டிருக்கிறார். அது எந்த கனவு என்றால், தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ வந்து அழைத்து கொண்டு போயிருக்கிறார்கள். போய் பார்த்தால் நரகத்துடைய ஓரத்திலே இருக்கிறார். நரகம் ஒரு குழியை போல இருக்கிறது. இவர் பயந்து கொண்டு இருக்கிறார். இந்த கனவை நபி அவர்களிடத்திலே சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிஅமர் ரஜுல் அப்துல்லா லவ் கான யுஸல்லி பில்லைல். உணவுக்கு விளக்கம் சொல்கிறார்கள், உண்மையில் இவருடைய தம்பி அப்துல்லா ஒரு சிறந்த மனிதர், ஆனால் அவர் இரவு தொழுகையையும் தொழக்கூடியவராக இருந்து விட்டார். அது காலம் வரைக்கும் அவர்களுக்கு தஹஜ்ஜுடைய தொழுகையிலே குறைபாடு இருந்தது. சில பேர் சொல்வார்கள், சில பேர் சொல்லாமல் இருந்து விடுவார்கள். அப்துல்லா உமர் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்களிடத்திலே இந்த பதில் சொல்லப்படுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், பிற்பட்ட காலத்திலே இந்த வார்த்தையை நபி அவர்கள் சொன்ன நாளிலிருந்து இன்று வரைக்கும் எனக்கு தஹஜ்ஜுடைய தொழுகை தவறியது கிடையாது. சாலிஹீன்களுடைய அடையாளம், நல்லோர்களுடைய அடையாளம், பலரையும் சொல்கிறோம் சாலிஹான மனிதர்கள், நல்ல மனிதர்கள் என்று சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, நல்ல மனிதர்களுடைய அடையாளம் தஹஜ்ஜுடைய தொழுகை. ஒருவர் தன்னை சாலிஹான மனிதர் என்று சொல்கிறார், ஆனால் அவரிடத்திலே தஹஜ்ஜு இல்லை என்றால் அவர் தன்னுடைய வார்த்தையிலே பூர்த்தியான உண்மையாளராக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலைக்கும் பிஸ்ஸியாம் இல்லை ஃபஇன்னஹு தஅது ஸாலிஹீன கப்லகும். தஹஜ்ஜுடைய தொழுகையை கட்டாயமாக தொழுது வாருங்கள், ஏனென்றால் உங்களுக்கு முன்னால இருந்த சாலிஹீன்களுடைய வளமையாக சுன்னத்தாக இருந்து வந்திருக்கிறது அந்த தொழுகை. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் சொல்கிறார்கள், தஹஜ்ஜுடைய தொழுகை யாருக்கு பாரமாக இருக்கிறதோ, ஆசைப்படுகிறார், நானும் எழுந்து தொழ வேண்டும், அல வேண்டும், அந்த நேரத்திலே துவா கேட்க வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் எழுந்திக் கொள்ள முடியாது, படுக்கையிலே தலையை வைத்தால் உடல் பாரமாகி விடுகிறது. இந்த நிலை யாருக்கும் இருந்தால் சொல்கிறார்கள், அவர்கள் எப்படி யோசிக்க வேண்டும் என்றால், ஏன் எனக்கு தஹஜ்ஜுக்கு எழும்பிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது, என்னுடைய ரப்பு தன்னுடைய நெருக்கமான அடியார்களை தன்னிடத்திலே அழைக்கும் நேரத்திலே என்னை மட்டும் ஏன் தூக்கத்திலே போட்டிருக்கிறான், இது என்னுடைய அவனுடைய கோபத்துக்கு காரணமாக இருக்குமோ, நான் எவ்வளவு பெரிய துப்பாக்கியசாலியாக இருக்கிறேன், இப்படி யோசியுங்கள் என்று சொல்கிறார்கள். நல்லோர்களை, தனக்கு நெருக்கமான அடியார்களை அவன் இரகசியமாக எடுத்து அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிற நேரத்திலே எனக்கு மட்டும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை என்றால் உண்மையிலேயே நான் துப்பாக்கியசாலியாக இருப்பேன். கண்ணியமானவர்களை, அப்படிப்பட்ட ஒரு சொத்துதான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது தஹஜ்ஜுடைய தொழுகை. நாளைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு இருந்தால், நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு பேச்சு ஒருவருக்கு இருக்கிறது, அல்லது ஒரு நிகழ்வு இருக்கிறது, திருமணம் இருக்கிறது என்றால் அந்த நிகழ்வுக்காக முன்னைய தினமே அவர் ஏற்பாடுகளை செய்கிறார். நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கிறது, இன்றைய தினமே நான் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும், இன்றைய நான் என்னை அதாவது தேவையான அளவு தூக்கத்திலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், இப்படியாக அவர் முன்னைய தினமே அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். ஏன் முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதற்காக. கண்ணியமான சகோதரர்களே, அந்த முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையும் விடவும் முன்னைய தினமே தயாராகுவதற்கு மிக தகுதியான ஒரு நிகழ்வு இருக்கிறது என்றால் அதுதான் நம்முடைய நாளைய தஹஜ்ஜு தொழுகை. ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், எனக்கு நாளை தஹஜ்ஜு தொழுகை இருக்கிறது, என்னுடைய ரப்பை நான் சந்திக்க போகிறேன், அந்த அந்த இரவிலே என்னுடைய தஹஜ்ஜு தவறிவிடக் கூடாது, அதனால இன்றைய தினம் நான் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். நேர காலத்துடன் தூங்கி விடுவது, பகல் காலங்களிலே ஓய்வெடுத்துக் கொள்வது, அல்லது அதுபோல தன்னுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்வது, நான் தப்பான பார்வைகளை பார்த்து தவறுகளில் ஈடுபட்டால் என்னுடைய தஹஜ்ஜு போய்விடும், அதனால் இன்றைய தினமே நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நாள் முன்பிருந்தே தயாராகுவதற்கு மிக அருகதையுள்ள ஒரு தொழுகை என்றால் அது தஹஜ்ஜுடைய தொழுகையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதை வளமைப்படுத்திக் கொண்டவர்களுக்கு அதிலே இருக்கிற இன்பம் தெரியும். அந்த தொழுகையிலே அல்லாஹ் இன்பத்தை வைத்திருக்கிறான், சுகத்தை வைத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன, தனிநபர்களுக்கு பிரச்சனை, குடும்பங்களிலே பிரச்சனை இருக்கின்றன. அதுபோல சமூக ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூரா நமக்கு வழிகாட்டுகிறது, முஸ்லிம்களே நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டிய வேலை, உங்களுடைய இரவு தூக்கத்திலே ஒரு பகுதியை நீங்கள் குறைத்து அந்த நேரத்தை தொழுகையிலே ஈடுபடுத்துங்கள். இதுவரைக்கும் நாங்கள் தொழுகையிலே நம்மை ஈடுபடுத்தாமல் இருந்திருந்தால், கண்ணியமானவர்களே இது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. இந்த இரவுகளிலே நாங்கள் எழுந்து குறைந்தபட்சம் ஒரு 4 மணி 4.5 மணிக்கு எழுந்தாலும் சுபஹுடைய அதான் மிக பிந்தி வருகிறது, 5 மணிக்கு பிறகு வருகிறது, 5:03 வருகிறது. தாராளமாக எல்லாவிடத்திலே 4 ரக்அத்துகள் தொழுதுவிட்டு மேலையும் தாராளமாக சொல்லலாம். அந்த நேரத்திலே தொழுதுவிட்டு அல்லாவுக்கு முன்னால் அழும் காட்சி அல்லாஹ் எவ்வளவு உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். ஒவ்வொரு வாலிபரும் ஹஜ்ஜுடையவர்களாக இருக்க வேண்டும். இது வயோதிபர்களுக்குரிய மட்டும் தொழுகை அல்ல. ஒவ்வொரு வாலிபரும் அல்லாஹ்விடத்திலே அழுகிற காட்சி அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். நம்மை விட்டும் கழிந்து சென்று கொண்டிருக்கிற எந்த இரவும் நமக்கு திரும்பி வருவதில்லை. இதற்கு பிறகு நாங்கள் தஹஜ்ஜுடையவர்களாக ஆகிவிட்டாலும் இதுவரைக்கும் கழிந்த இரவுகளை மீட்டு எடுக்க முடியாது. எத்தனை இரவுகளை நாங்கள் தூக்கத்திலே கடத்தி விட்டோமோ அந்த நாளுக்கு வேணுமாக இருந்தால் அந்த நேரத்திலே அந்த தூக்கம் நமக்கு இன்பமாக இருந்திருக்கலாம். அந்த இன்பம் முடிந்து விட்டது. ஆனால் அன்றைய தஹஜ்ஜுத் நமக்கு தவறிய காரணத்தினால் நமக்கு கிடைக்க இருக்கிற எத்தனையோ இன்பங்களை நாங்கள் இழந்து விட்டோம். இதற்கு பிறகு நமக்கு இருக்கிற வாழ்க்கை இதிலும் இந்த இரவுகளை நாங்கள் அந்த இன்பத்தை அடைவதிலேயே கழித்து விட்டால் இன்னும் எத்தனையோ பெரும் பெரும் இன்பங்களை நாங்கள் பெறாமல் அதிலிருந்து தூரமாக வேண்டிய நிலை உண்டாகலாம். ஆகவே கண்ணியமானவர்களே, நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழி அல்லாஹ் பக்கம் முன்னோக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய கவனங்கள் எல்லாம் குறிப்பாக பிரச்சனைகள் வரும் பொழுது மஹ்லூக்களின் பக்கம், படைப்பினங்களின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய நோய் வந்துவிட்டாலும், குடும்பத்திலே ஊரிலே ஒரு பிரச்சனை வந்துவிட்டாலும் நம்முடைய கவனங்கள் போவதெல்லாம் நம்முடைய மொபைல் போன்களை கையில எடுத்துக்கொண்டு இப்பொழுது யாருக்கு சொல்லலாம், யாரை அழைக்கலாம், அவருடைய நம்பர் இருக்கிறதா, இவருடைய நம்பர் இருக்கிறதா, நம்மை அறியாமலேயே நம்முடைய கவனங்கள் யார் யாரையோ நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நமக்கு காட்டியிருக்கிற வழி எல்லாம் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த நிகழ்வு ஏற்பட்டாலும் தொழுகையை நோக்கி வேகமாக செல்வார்கள். நாம் பிரச்சனைகள் வரும் பொழுது தொழுகையை நோக்கி விரைகிறோமா? இல்லை, நாங்கள் தொழுகையை விட்டு விரைந்து விடுகிறோம். பிரச்சனை வந்துவிட்டால் நமக்கு நோரும் இல்லை, அசரும் இல்லை, நமக்கு சுண்ணத்தும் இல்லை, புத்தரும் இல்லை, தாஜிரும் இல்லை. கண்ணியமானவர்கள், நாங்கள் மனுபக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓட வேண்டியது அல்லாஹ்வின் பக்கம். பிரச்சனை வந்திருக்கிறது என்றால் நம்முடைய கவனங்கள் போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில என்ன புறப்பாடு இருக்கிறது, நான் என்ன தவறு செஞ்சிருக்கிறேன், இது அவருடைய இவருடைய தவறு அல்ல, இது என்னுடைய தவறு, நான் என்னை திருத்திக் கொண்டால் இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வரப்போகிறது. ஒவ்வொருவரும் யோசிப்போம், நம்முடைய வாழ்க்கையில நிறைய திருந்த வேண்டி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாவம் இருக்கிறது, அந்த பாவங்கள் எல்லாம் தௌபா செய்யாமல் தேங்கி தேங்கி நிற்கிறது, அதிலிருந்து வரக்கூடிய துர்வாடை தான் இப்பொழுது பிரச்சனைகளாக வெடித்துக் கொண்டிருக்கிறது, நோய்களாக வெடித்துக் கொண்டிருக்கிறது, சோதனைகளாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்கள், ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். அல்லாவிடத்திலே எங்களுடைய கவனங்களை நாங்கள் திருப்ப வேண்டும். அதற்கான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. அதோட நாம் இருபால நமக்கு நம்முடைய நாட்டிலே குறிப்பாக நாம் முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் உண்மையில இதற்கு நாங்கள் குற்றவாளிகள். நம்முடைய குற்றத்தை நாம் ஒத்துக்கொண்டாக வேண்டும். பல வகையிலும் நம்முடன் கூட இருந்தவர்களுக்கு இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம், நாம் எத்தனை அழகான சிபாட்டுகளை கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மக்களுக்கு காட்ட தவறிவிட்டோம். இதிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். யார் யாரெல்லாம் வியாபாரிகளாக இருக்கிறார்களோ வியாபாரத்திலே அவர்கள் இஸ்லாத்துடைய அழகை காட்ட தவறிவிட்டார்கள். ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய துறையிலே இருந்து கொண்டு இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற நல்ல பண்புகளை காட்ட தவறிவிட்டோம். உலமாக்கள் இஸ்லாத்துடைய அளவை மக்களுக்கு காட்ட தவறிவிட்டோம். இதுவரைக்கும் நாங்கள் எந்தெந்த துறையில இருந்திருக்கிறோமோ அந்த துறையில இருந்து கொண்டு நாங்கள் உண்மையிலே இஸ்லாத்துடைய அழகான பண்புகளை காட்டுவதற்கு நாங்கள் தவறிவிட்டோம், ஆகவேதான் நம்மை தவறாக புரிய ஆரம்பித்து விட்டார்கள். நாம் தவறாக புரியப்பட்டு வருகிறோம், நம்மை பற்றி தவறாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மரியாதை தான் இது. பிரச்சனை அல்ல, இன்னை இது சோதனை அல்ல. நமக்கு வாழ்க்கையில எத்தனை நாட்கள் நாங்கள் பசியில இருந்தோம், நமக்கு எப்பொழுதாவது பசியில கழிக்க வேண்டி வந்ததா அல்லது பயத்திலே கழித்தோமா? இல்லை, இன்னும் நமக்கு சோதனை வரவில்லை, ஒரு மணியோசை வந்திருக்கிறது. மனிதர்களே, உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். நிறைய தவறுகள் தனிவாழ் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் நிறைய தவறு இருக்கிறது. கண்ணியமானவர்கள், ஏதோ நல்லவர்களுடைய முயற்சிகளின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை பாதுகாத்திருக்கிறான். முஸ்லிம்களுடைய மசாஜிதுகளையும் மதாரிசுகளையும் அத்தனை அமைப்புகளையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். என்றாலும் இந்த மணியோசையை கேட்டு நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய அஹ்லாக்குகளை மக்களுக்கு காட்டுவோம், நல்ல பண்புகளை காட்டுவோம். உலகமே சேர்ந்து முஸ்லிம்களுடைய கடைகளுக்கு நீங்கள் செல்லாதீர்கள், முஸ்லிம்களிடத்திலே சாமான் வாங்காதீர்கள், அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யாதீர்கள் என்று சொன்னாலும் நாங்கள் எப்படிப்பட்ட நியாயமானவர்கள்! எங்களுடைய இஸ்லாம் எப்படிப்பட்ட கௌரவமான மார்க்கம் என்றால், ஒரு நாளும் நாங்கள் சொல்ல மாட்டோம் முஸ்லிம்களை பார்த்து, முஸ்லிம்களே முஸ்லிம் அல்லாதவர்களோட கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க என்று சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாது. இஸ்லாம் எதை தடுக்கவில்லையோ அதை நாம் தடுக்க முடியாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? முஸ்லிம் அல்லாதவர்கள் தாராளமாக கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், யாருடைய கடைக்கு போகலாம், யாருடைய வாகனத்திலும் போகலாம், அவர்களுடைய ஆட்டாக்களிலே ஏறலாம், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், கடன் கொடுக்கலாம், கடன் வாங்கலாம், உதவி செய்யலாம், அன்பளிப்புகள் கொடுக்கலாம், உங்களுடைய திருமணங்களுக்கு அவர்கள் வரலாம். தாராளமாக இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதை நாங்கள் தடுக்க முடியாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருஷம் உழைப்பு செய்து பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களை உருவாக்கியதற்கு பின்னால், 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்களை உருவாக்கியதற்கு பின்னால் உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். கடைசி தினம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செல்கிறார்கள். ஆனால் மரணமாகும் பொழுது அவர்கள் ஒரு யகூதியிடத்திலே கடன் வாங்கியிருந்தார்கள். அந்த கடனை இன்னும் கொடுக்க முடியவில்லை. அந்த கடனை பெறுவதற்காக அவர்கள் கடவுள் வைத்திருந்தார்கள் தங்களுடைய கவசத்தை, தங்களுடைய அந்த யுத்த கவசத்தை அடகு வைத்திருந்தார்கள் அந்த யகூதி இடத்தில். எத்தனை முஸ்லீம்கள் இருந்தார்கள், எத்தனை பேர்கள் வசதி உள்ளவர்களாக இருந்தார்கள், அப்படி இருக்கும் பொழுது கூட அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினார். வஃபாத்தாகும் பொழுது, வஃபாத்தாகுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் வீட்டுக்கு சில விருந்தாளிகள் வந்துவிட்டார்கள். சாப்பாடு கொடுப்பதற்கு வீட்டிலே மாவு எதுவுமே இல்லை. அப்பொழுது ஒருவரை அனுப்பி இந்த யகூதி இடத்திலே 30 சா கோதுமை கடனாக கேட்கிறார்கள். அந்த யகூதி சொன்னார், நான் தருகிறேன், ஆனால் எதையாவது நீங்கள் அடவு வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் தன்னுடைய அந்த கவசத்தை அனுப்பி வைக்கிறார்கள், இதை கொண்டு அடவு வைத்து நீங்கள் எடுத்து வாருங்கள். பல மாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹ் ஏன் இப்படியான நிலையை ஏற்படுத்தினான்? கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக, முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி நெருக்கமான உறவாக இருக்க வேண்டும்? கொடுக்கல் வாங்கல் தாராளமாக செய்யலாம், கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம். இப்படி இந்த கொடுக்கல் வாங்கல இருக்கிற இஸ்லாத்துடைய பண்பு என்ன என்பதை உலகத்திற்கு கியாமத்து வரைக்கும் காட்டுவதற்காக, மரணத்தை ஏற்படுத்தும் பொழுது கூட அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு கடனை வைத்து அவர்களை மரணிக்க வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்கள் எப்படிப்பட்ட நியாயமானவர்கள், கௌரவமான பண்பை மக்களுக்கு சொல்கிறோம். இதையெல்லாம் நாம் காட்டுவதற்கும் சொல்லுவதற்கும் தவறிவிட்டோம். இப்படி சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. இப்படி இப்படிப்பட்ட நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய அகலாக்களையும் பண்புகளையும் நாங்கள் எப்படி விட்டுக் கொடுக்க கூடியவர்கள் என்பதையும் காட்டினால், இஸ்லாத்தை மக்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு அது மிகப்பெரிய ஒரு காரணியாக காரணமாக அமைந்துவிடும். கண்ணியமானவர்களே, பொதுவான தேவைகள் என்று வரும்பொழுது நாங்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் உதவி செய்கிறவர்கள் அல்ல, முஸ்லிம்களுக்கும் உதவி செய்வோம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் உதவி செய்வோம். நாங்கள் செலவழிப்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கும் செலவழிப்போம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் செலவழிப்போம். பலரும் பல வகையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இதுவரைக்கும் செய்யாதவர்கள் அல்லது நாங்கள் செய்வதிலே இன்னும் பூர்த்தியாக செய்யவில்லை என்றால், இப்படிப்பட்ட சேவைகளுக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. இந்த ஊரிலும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அழகான ஏற்பாடு இப்பொழுது செய்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது முஸ்லிமல்லாதவர்கள் வாழ்கிற முஸ்லிமல்லாதவர்களும் முஸ்லிம்களும் வாழ்கிற ஒரு பொதுவான இடத்திலே அவர்களுடைய தண்ணீர் வசதிக்காக வேண்டி ஒரு கிணற்றுடைய ஏற்பாடுக்காக வேண்டி அதாவது மக்களுடைய உதவிகளையும் பெற்று வருகிறார்கள். கண்ணியமானவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும் பொழுது நாம் நம்முடைய பங்களிப்புகளையும் செய்து இஸ்லாம் இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை காட்டியிருக்கிறது. நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நாம் அதை அலட்டிக் கொள்ளவில்லை, நாம் நம்முடைய நல்ல காரியங்களில் உறுதியாக இருக்கிறோம் என்ற பண்புகளை காட்டுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் இஸ்லாத்தை சரியாக பொய்ந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.
For more lectures, visit slhub.com.